இப்பொழுதும் இது இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடியினால் இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து தொடர்பாக நாம் செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது
நீங்கள் பெலனடைந்து
எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்து தன் ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அதைத்தானே இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். அந்த பலத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. கர்த்தர் நம்மளை சாட்சியா நிறுத்துறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிறார், அதற்கு நாம் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியை காண்பிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒன்றை தெய்வமாய் வைத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவைகள் எல்லாவற்றுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? இந்து மதத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க, முகமதியர்கள் ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க, கடவுளை இல்லைங்கிறவங்க ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க. எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு பணத்தையே தெய்வமாய் வச்சிருக்கிறவங்க அது ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒன்றை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பணத்தை வணங்குறாங்க, பொருளை வணங்குறாங்க, மனுஷனை வணங்குறாங்க, ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் வேறுபட்டவர்கள். எப்படின்னா, அவைகள் எல்லாமே ஜீவனில்லாதவைகள், ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். ஆமேனும். அவர் மட்டும்தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். பணத்துக்கு ஜீவன் இல்லை, உலகத்தில் வழிபடுகிறதான எல்லா விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, மற்றும் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் ஜீவன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டுமே ஜீவன் உள்ளவர். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு, ஒரு வித்தியாசம் வெளியரங்கமாய் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அதற்குரிய பலனையும் தராரு. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பதற்கு நமக்கு பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு எப்படி பலன் கொடுக்கிறார், பரிசுத்தத்தில் எப்படி பலன் கொடுக்கிறார், இப்படி ஒவ்வொரு காரியத்தில் அவர் எப்படி பலன் கொடுக்கிறார் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் முக்கியமாய் ஒரு பகுதி, நம்முடைய வாழ்க்கை உலகத்தவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம், அதை நாம் எப்படி ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 22-25 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும்
அவர்களை அடிக்கவும் சொல்லி
அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு
சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி
சிறைச்சாலைக்காரனுக்கு
கட்டளை கட்டளையிட்டார்கள்.
அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே கட்டி வைத்தார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள்
அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது பவுல் சீலா என்கிறதான இரண்டு நபர்கள், இவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அருமையான ஊழியர்கள். இவர்கள் ஒரு அசுத்தாவியை துரத்திவிட அந்த அசுத்தாவியின் மூலமாய் குறி சொல்ல வைத்து ஆதாயம் சம்பாதித்தவர்கள். இவர்கள் மேல் எரிச்சல் அடைந்து அவர்களை ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பிவிட்டாங்களாம். உங்களுக்கு விரோதமாக பல வேண்டாத காரியங்களை பேசி ஜனங்களை உங்களுக்கு விரோதமாய் தூண்டிவிட்டாங்க. தூண்டிவிட்டு ஒரு கூட்டம் கூடி இவர்களை பிடித்து கொண்டு போய் அடிச்சாங்களாம். பவுலையும் சீலாவையும் அடிச்சாங்க. அடித்து அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டாங்க. கிழித்து அவர்களை கொண்டு போய் பொய்யாய் ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அவங்களை கொண்டு போய் குற்றம் சாட்டி அவர்களை சிறையிலே கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. ஜெயில போட்டாச்சு. சாதாரண ஒரு விஷயம், ஒண்ணுமில்லாத ஒரு காரியம், இதை பொய்யாய் குற்றம் சாட்டி கரைசியிலே இவர்களை குற்றவாளிகளாகவே நிரூபித்து அவர்களை கடைசியில் ஜெயிலே போட்டாச்சு. சிறைச்சாலையிலே கொண்டு போய் சாதாரணமாக அவர்களை வைக்கல, இவர்கள் ஒரு கலவரக்காரர்கள் என்கிற லெவல்ல, சொல்ல போனா ஒரு ரொம்ப ஒரு பெரிய கிரிமினல் அப்படின்ற லெவல்ல இவங்களை வந்து சித்தரிச்சிட்டாங்க. அதனாலதான் சாதாரணமாய் கொண்டு போய் ஜெயில அவங்களை போட்டு அப்படி லாக் பண்ணி வைக்கல. ஜெயில் கதவுகள் லாக் ஆயிருக்குது. உள்ளே இவர்களை படுக்க வைத்து கால்களை தொழுமரம் என்று சொல்லப்படுகிறது, காலை போட்டு ரெண்டு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. படுத்த நிலைமையில்தான் இருக்கணும், பேரண்டு கூட படுக்க முடியாது. இது வந்து ரொம்ப மோசமான கிரிமினல்ஸுக்கு செய்யற ஒரு காரியம். ஏன்னா இவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. சாதாரணமா வச்சிருந்தா கூட இவங்க கதவை உடைச்சிட்டு போயிடுவாங்க, கம்பியை உடைச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப மோசமான கிரிமினல்ஸ் தான் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவர்களை படுக்க வைத்து கால்களை தொழுமரம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அவங்க படுத்த நிலைமையில தான் இருக்கணும். எழுந்து உட்கார முடியாது, நிக்க முடியாது, பரண்டு படுக்க முடியாது, ஒரே பொசிஷன்ல அப்படியே கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான கிரிமினல் என்கிற நிலைமைக்குள் அவங்களை வச்சு அடைச்சிட்டாங்க. அடிபட்டிருக்குது, காயமடைந்திருக்கிறார்கள், தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான பாதிப்பு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், அன்னைக்கு இது சாயங்காலத்தில் நடக்குது, நடுராத்திரி வரையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடுராத்திரியில் திடீரென்று ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த பலத்தின் மூலமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. துதித்து பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலையிலே உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாகிலும் தன்னை படைத்த ஆண்டவரை துதிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் நடக்கும் பொழுது தான் வணங்குகிற தெய்வத்தை பார்த்து எந்த ஒரு மனுஷனும் உமக்கு கண்ணில்லையா, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என்னை காப்பாற்ற உமக்கு முடியலையா என்று முறுமுறுத்து சலித்து அவர்களை சபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் யாருடைய மனநிலைமை இருக்கும். என்னை காப்பாற்றமுனால முடியலையா, நான் என்ன தப்பு பண்ண, என்னை இப்படிப்பட்ட நிலைமையில விட்டுட்டீரே அப்படின்னு கேட்கதான் மனுஷனுக்கு தோன்றும். ஆனால் இந்த நிலைமையிலே இவர்கள் தேவனை துதித்து பாட்டு பாடியிருக்கிறாங்க. இதுதான் ஆவியானவர் கொடுக்கிறதான ஒரு பலன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பலன் நமக்கு கண்டிப்பா அவசியம். வாழ்க்கை என்பது என்னைக்குமே ஸ்மூத்தா இருக்கும்னு ஒருபோதும் தப்பு கணக்கு போடாதீங்க. லைஃப் வந்து என்னைக்குமே ஸ்மூத்தா இருக்கும், நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. வாழ்க்கையில என்னைக்குமே ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், ஒரே நிலைமை இருக்காது, ஒரே சூழ்நிலை இருக்காது. இன்னைக்கு நமக்கு காரியங்கள் கைகூடும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, நாளைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போகும். எல்லாமே மாறி மாறி வரும். ஆனாலும் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை மாத்திரம் மாறக்கூடாது. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மாறிட்டு தான் இருக்கும். அந்த சூழ்நிலைகள் மாற்றமே ஆண்டவர் அனுமதிக்கிறது, ஆண்டவருக்கு தெரியாம நடக்கிறது கிடையாது. நம்முடைய சூழ்நிலைகள்ல மாற்றம் வரும், ஆனால் அந்த மாற்றங்களின் நடுவிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை மாத்திரம் மாறாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பலத்தின் ரகசியம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இவங்க கடந்து போனாங்க, இது எப்படி இது நடந்தது, அப்ப நம்ம லைஃப்லயும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கடக்க வேண்டி வரும் என்பதை நம்ம இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இன்னைக்கு இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தை மட்டுமே கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம், வேற எங்கேயும் மூவ் பண்ண போறது இல்லை. இந்த 16th சாப்டர்ல இருந்து சில காரியங்களை மட்டும், அவங்க லைஃப்ல கடந்து போன சில பாதைகள், இதை மட்டும் நம்ம கவனிக்க போறோம். இதே பாதைகள் தான் நமக்கும் கர்த்தர் பல நேரத்தில் நியமிக்கிறார். அந்த பாதைகளிலே போகும் பொழுது நாம் எப்படி சத்துருவை ஜெயிக்க வேண்டும், எப்படி தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்கொள்வோம், இந்த 16 அதிகாரத்திலே 6 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் முதல்ல வாசிக்கலாம்.
அவர்கள் திரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று.
அது என்னவெனில்
மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது
அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று தாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி சாமோத்ரியாக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு
தலைமையானதும்
ரோமர் குடியேறினதுமான
பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து
அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம்.
இதுதான் அவங்க லைஃப்ல இங்க நடக்குது. இங்கே பார்க்கும்போது பவுலும் சீலாவும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷினரிகள். இவர்கள் பட்டணம் பட்டணமாக புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து அநேக ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியானவர் இவர்களுக்குள் இருக்கிறார், ஆவியானவர்களை நடத்துகிறார். ஆனாலும் அதன் நடுவிலே பார்க்கும் பொழுது இவர்களுக்கென்று சில ஆசைகள் வரும். நாம் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், நமக்கு சில நல்ல ஆசைகள் வருவது இயற்கை. கெட்ட ஆசைகள் அது வேற, நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. கெட்ட ஆசைகள் வரக்கூடாது, வந்தா அது வேரோடு ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ஆனால் நல்ல ஆசைகள் நமக்கு வரும். அந்த நல்ல ஆசைகளையும் நம்ம எப்படி அதை சரியானது தானா என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நல்லது எல்லாம் சரியானதுன்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லதுங்கிறது வேற, சரியானதுங்கிறது வேற. நல்லதெல்லாம் சரியானது கிடையாது, நல்லது வேற சரியானது வேற. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஊழியத்தின் பாதையில இவர்கள் செம்மையான பாதையில போய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கு சில நல்ல ஆசைகள் வருகிறது. என்ன ஆசைன்னு பார்க்கும்போது அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டாங்களாம். இவங்க வந்து ஏசியால வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுலும் சீலாவும் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த நல்ல ஆசை, இவங்க யோசிக்கிறாங்க, ஆசியா கண்டம் பெரிய கண்டமா இருக்குது, இந்த இடத்துல எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறதே, இவங்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார்களே, நம்ம அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க யோசித்து அவங்க நினைக்க செயல்பட ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, கிடையாது நீ போகக்கூடாது அப்படின்ட்டார். ஆசியா பக்கம் நீங்க இப்ப போகக்கூடாது அப்படின்ட்டார். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்றத குறித்து ஆண்டவர் எல்லாமே கிளீனா பிளான் வச்சிருக்கிறார். இந்த பவுலும் சீலாவும் ஆசியாவிலே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானிக்கும் பொழுது ஆவியானவரே அதை தடை செய்தார், இல்ல போகக்கூடாதுனாரு. சரி ஆசியாதான் கத்த தடுத்துட்டாரு. உடனே பாக்குறாங்க ஏழாம் வருஷம் பாருங்க, மீசியாக்கு போலன்றாங்க. ஆசியா இல்லனா மீசியா அடுத்தது போயிட்டாங்க. மீசியா தேசம் மட்டும் வந்தாங்களாம். வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். சரி ஆசியால தான் சொல்ல வேண்டாம் விட்டுட்டாரு. சரி நம்ம உடனே பார்த்தாங்க, இனி நேரா பித்தினியாவுக்கு மீசியாவுக்கு போலான். மீசியாவுக்கு போனாங்க. மீசியாலுக்கு போய் அங்கிருந்து பித்தினியான்னு ஒரு இடத்துக்கு போய் இங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலான்னு போய் நினைச்சா அங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் தட பண்றார். அங்கேயும் போக விட்டாது இருந்தார். போகக்கூடாதுன்னார் ஆண்டவர். நீங்க பித்தினியாக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் தடுத்துட்டார். சரி அடுத்தது பாக்குறாங்க, அவர்கள் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போக துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இப்படி குழம்பி இருக்கிறாங்க. இங்க போனாலும் ஆண்டவர் ஆசியா வேணுங்கிறாரு, மீசியா வேணுங்கிறாரு, பித்தனியா போனா அங்கேயும் போக கூடாதுங்கிறாரு. என்னது ஆண்டவர் எங்கேயுமே ஊழியத்துக்கு போக விடாம ஆண்டவரை தடுத்துட்டே நிக்கிறானேன்னு குழம்பி போய் அன்னைக்கு படுத்து தூங்குறாங்க. ராத்திரி வேளையிலே பவுலுக்கு ஒரு தரிசனம், அந்த கனவிலே ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. மக்கதோனியா, அதாவது மேசிடோனியான்னு சொல்றல, அந்த இடத்துல இருந்து அந்த தேசத்து மனுஷன் ஒருவன் வந்து பவுலுக்கு கனவுல நிக்கிறார். எங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே புரிஞ்சிட்டார். அந்த கனவு தெளிவா இருக்குது. வந்தது அறிமுகம் இல்லாத ஒரு முகம்தான். ஆனால் அந்த நபர் எந்த தேசத்தான் என்பது பவுலுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. இந்த மனுஷன், கனவுல பார்க்கிற இந்த மனுஷன் மேசிடோனியால் இருக்கிறவர், மக்கதோனியா என்ற இடத்துல இருக்கிறவர். ஆகியனாலே ஆண்டவர் எங்களை இங்கே போக சொல்றான்னு தெளிவுபடுத்திட்டார். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதைகள் எப்படிப்பட்டது, ஆண்டவர் நமக்கு நியமிக்கிற பாதைகள் எப்படிப்பட்டது. உங்களுக்கு சில நல்ல ஆசைகள் வரும். ஆசியாவுக்கு போனோம், நம்ம ஆசியால் தான் இருக்கிறோம், ஆசியாவுக்கு போகணும் யோசிக்காதீங்க. மீசியாவுக்கு போனோம், நல்ல ஆசைகள் வரும். அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவருடைய பையன் சின்ன பையனா இருந்தான். அப்ப என்னாச்சு, அவருக்கு கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. சின்ன பையன் ரோட்ல கிரிக்கெட் விளையாடி கை உடஞ்சு போச்சு. கை உடஞ்சதை வீட்டில் சொன்னா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, இங்கதான் பக்கத்துலதான் வீட்டில் ஒரு நாள் கை உடஞ்சதே சொல்லாமே இருந்துட்டான். கடைசியில் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா கையெல்லாம் வினோதமா திரும்பி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன கை உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புத்தூர் கட்டு போடுறத கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து அப்போ இப்ப இங்க எல்லா இடத்துல இருக்குது. அப்போ ஆந்திரா கொடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்ட உடனே கட்டு போடுறதுக்காக அது இழுத்து செட் பண்ணணும், துண்டா உடஞ்சு போச்சு. அப்போ செட் பண்ணணுமே, அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருந்துட்டு, என்ன தம்பி எங்க இருக்கிற அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே இருந்து அப்படி இழுத்து செட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு செட் பண்ணிட்டு கட்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த பையன் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு, என்ன தம்பி உன் பேர் என்ன, என் பேர் ரூஃபஸ் அப்படின்னா, அப்போ என்ன பண்ண உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு பேசி கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்கிருந்துப்பா வந்துருக்கிற அப்படின்னாங்க. அவன் சொன்ன உடனே, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா. எங்க ஆந்திராவில் போய் உட்காந்துட்டு, சென்னையில் ஆந்திராவில் போய் உட்காந்துட்டு, எங்கிருந்துப்பா வந்திருக்கேன், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னா. அந்த மாதிரி கதையாக இருக்குது. நம்மளும் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி தான் நம்ம ஆசியாலேயே உட்காந்து ஆசியாவுக்கு போகணுன்ட்டு என்ன செய்யக்கூடாது, யோசிக்காதீங்க. நம்ம இருக்கிறது ஆசியாவில் தான் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா, இது போல் சில நல்ல ஆசைகள் வரும் ஆசியாவில். இப்போ நமக்கு இந்த ஆசை வரவே மாட்டேங்குது, அதனால் பிரச்சனையும் இல்லை. ஆசை வந்தா தானே பிரச்சனையே வருது, இல்ல ஆசையே வரது இல்ல. சுவிசேஷம் சொன்ன ஆசை வந்தா தானே இங்க போகணுமா அங்க போகணுமா, அதே வர மாட்டேங்குது. சரி போட்டோம், ஆசை வரணும். அடிப்படையில சொல்ற ஆசை வரணும். எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை அடிப்படையா வரணும். ஆசையே வரலன்னா அது ஒண்ணு, நான் சொல்றதுக்கு இல்ல விட்டுருங்க. ஆசை வரணும். அப்போ இவனுக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஆசை வந்தது. ஆசியா ஒரு பெரிய கண்டம், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு இடம், விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர்னா இயேசுனா என்னன்னு தெரியாது. இவங்களுக்கு நம்ம போய் சொல்லணும். ஆனா ஆண்டவரோ நோ அப்படின்ட்டார். சரி இதுதான் ஆண்டவருடைய சித்தம் இல்ல, மீசியாவுக்கு போவோம், அங்கிருந்து பித்தினியாவுக்கு போவோம். யோசிக்கிறாங்க, இது இவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு அங்க போனா அங்கேயும் ஆண்டவர் வர்றாரு, இல்ல நீங்க பித்தினியா போகக்கூடாது அப்படிங்கிறாரு. இதுதான் இந்த உலகத்திலே நமக்கு நடக்கிற காரியம். நமக்கு சில நல்ல ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள் வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த நல்ல ஆசைகள் அதை கூட கர்த்தர் சில நேரத்தில் குறுக்கிடுவார். புரிதல, நல்ல ஆசைகளிலே கூட கர்த்தர் குறுக்கிடுவார். அந்த நல்ல ஆசைகளை கர்த்தர் குறுக்கிடுகிறார்ன்றதுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தடை செய்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு குறுக்கே வரார்னு மட்டும் நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? லைஃப்னா என்னன்றது தெரியணும். ஆண்டவரை எப்படி நம்ம துதிக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல ஆசைகள், நியாயமான ஆசைகள், நல்ல வளமான ஆசைகள், சில நல்ல மேலான காரியங்கள் கூட இருக்கும். ஆனால் அந்த காரியத்துக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்லயே ஆண்டவர் நோனுவார். நல்ல காரியம் தானே நீங்க யோசிப்பீங்க, முதல் படி எடுத்து வச்சோடனே இல்ல நீ போக கூடாதும்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு இப்படி தடுக்கிறாரே என்று சொல்லி நம்ம ஒருபோதும் சோர்வடைய கூடாது. அதை தாண்டி அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்க கூடாது. ஆண்டவர் நோனா நம்ம எஸ் சொல்லிடணும். ஆமென். புரியுதா? ஆண்டவர் நோனா நம்ம எஸ் சொல்லணும். அவர் என்ன சொன்னாலும் அது நமக்கு கரெக்ட். அதை தாண்டி அந்த காரியத்தை செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்குரிய விளைவை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அல்லது நம்ம முயற்சி செய்யலன்னு வச்சுங்க, என்ன ஆண்டவர் இப்படி தடுத்து போட்டாரே நீங்க முறுமுறுத்தீங்கனாலும் ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு நடத்த முடியாமல் ஆயிடும். புரியுதா? நிறைய விஷயம் இருக்குது. அதை தாண்டி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ட்ராஜடி ஆயிடும். அல்லது அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் என்ன ஆண்டவர் இப்படி தடுத்துட்டாரு சொல்லிட்டு முறுமுறுத்தால் அடுத்த லெவல் காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதற்கு அங்க தடையாய் போயிடும். ஏன்னா முறுமுறுக்கிறவங்களோட ஆண்டவர் பேச முடியாது, அவங்களோட ஆண்டவர் இடைப்படவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ளணும். இது எல்லாருடைய லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். பல வருஷத்துக்கு முன்பாக நான் எஃப்எம்பிபி அரைக்கோல் புத்தகத்தில் நான் ஒரு சாட்சி படிச்சேன். ரொம்ப அற்புதமான சாட்சி, பல வருஷத்துக்கு முன் நடந்துச்சு, நான் சபையில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வட மாநிலத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ரெண்டு மிஷினரிகள் இருந்து அந்த பகுதிகளில் பல பணித்தடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அந்த இடத்தை சந்திக்கணும்னு அவங்க பிளான் பண்ணி அவங்க வந்து பஸ் எல்லாம் அங்கே பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, மரத்தடியில் தான் பஸ் வந்து நிற்கும். அந்த மரத்தடியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு பஸ் அதெல்லாம் இங்கே மாதிரி எல்லாம் கிடையாது, அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் கிடையாது. காலையில் ஒரு பஸ், அப்புறம் சாயங்காலம் ஒரு பஸ், அப்படி ஃப்ரீக்வன்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வரணும். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல போகணும், இங்க சுவிசேஷத்தை சொல்லணும், இந்த ஜனங்கள் இப்படியே நம்ம மீட் பண்ணி ஆகணும், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும்னு பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று அவங்க உட்கார்ந்திருந்த அந்த மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மரத்தின் கிளையிலே ஒரு குருவி வந்து உட்காருது. நடந்த சம்பவம் அது. ஒரு குருவி அவங்க தலைக்கு மேல வந்து உட்காருது. உட்கார்ந்து இவங்க எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி இவங்க யோசிச்சு பேசிட்டு இருந்தாங்களோ அதே ஊரு பேர் அந்த குருவி வாயில வருது. வந்து அது ஹிந்தியில் சொல்லுது, போகாதீங்க போகாதீங்க அப்படிங்குது. அந்த வார்த்தை, அந்த குறிப்பிட்ட ஊர் பேர் அது உச்சரிக்குது. உச்சரித்து போகாதீங்க போகாதீங்கன்னு அது தெளிவாக பேசுது. இது ரெண்டு மிஷினரிகளும் கீழே இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து உணர்த்தப்படுறாரு. உடனே அவரை பார்த்து சொல்றார், இந்த குருவி சொல்றதை பார்த்தா நம்ம போகிற ஊருக்கு போகக்கூடாதுன்னு, போகாத போகாதுன்னு சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. அட நீவர் குருவி, இந்த குருவி அப்படிதான் கத்தும் போல இருக்குது, அதை போய் நீ இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த பிறந்த மறுக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ட்டு அதில் அவர் தீவிரமாக இருக்கிறார். ரெண்டு பேருமே நல்ல சென்ஸில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்லை அது அப்படி இல்லாமல் போகிற இடத்துக்கு நீ கண்டிப்பாக போய் ஊடிட்டு செய்யணும்னு நிற்கிறாரு. இந்த குருவி வந்து கத்திட்டே இருந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் இவங்களுக்கு கூட குழப்பமாகி போச்சு. இவர் வந்து இல்லை, குருவி சொல்றதை பார்த்தா நமக்கு அந்த சத்தத்தை பார்த்தா எனக்கு இப்படி தான் டவுட்டாக இருக்குதுங்கிறார். அவர் சொல்றாரு, இல்லை அதோடைய சத்தமே தான் அப்படிதான், அதை போய் நீ வந்து குழப்பாத அப்படிங்கிற. இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, சரி இது உண்மையிலேயே இந்த குருவி இப்படிதான் கத்தரை அனுப்பியிருந்தா, திருப்பி வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே போல் அந்த குருவி கொஞ்சம் நேரம் எங்கேயோ சுத்தி திருப்பி வந்து அங்கேயே நிற்குது. திருப்பி வந்து நின்றுட்டு திருப்பி அதே மாதிரி சவுண்டு கொடுக்குது. அந்த ஊர் பேரை சொல்லி போகாதீங்க போகாதீங்கிறது. அப்ப இவங்களுக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தர் வந்து இந்த குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம இது குருவி சொல்றதை பார்த்தா நமக்குதான் ஏதோ மெசேஜ் மாதிரி இருக்குதுன்றார். ஆனா இன்னொருத்தரோ தீவிரமா இருக்கிறார், இல்ல இல்ல நம்ம ஊழியத்துக்கு கிளம்பிட்டு நம்ம பாதையில் நிறுத்தக்கூடாது, போய்தான் ஆகணும், அவர் பிடிவாதம் பண்ணிக்கிறார். கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி வாக்குவாதம் பண்றாங்க. அந்த குருவி ரெண்டாவது தடவையும் கத்திட்டு போயிடுச்சு. இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது பஸ் வந்துருச்சு கரெக்டா. இப்ப அந்த பஸ் விட்டா அதுக்கு பிறகு பஸ் கிடையாது, ஏறினா அதுல ஏறணும், இதை விட அடுத்த பஸ் கிடையாது. அப்ப இந்த போகணும் தீவிரமா இருக்கிறவர் என்ன பண்றாரு, சரி போய்தான் பாப்பா வா, நம்ம வந்து அதுக்கு நம்ம இருக்கக்கூடாது, போய்தான் பாப்பாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அவர் பிடிச்சி எடுத்துட்டு பஸ்ல ஏத்திட்டாரு, ஏறிட்டாரு. இன்னொருத்தர் வேற வழி இல்லாம ஏறிட்டாரு, இவர் வந்து வலுக்கட்டாயமே இவரை ஏத்திட்டாரு. பஸ் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு திடீர்னு ரெண்டு பேருக்கும் சுயநலவு போயிடுச்சு, ரெண்டு பேருக்குமே திடீர்னு போயிடுச்சு. கண்ணு முடிச்சு பாக்குறாங்க, பார்த்தா பழைய இடத்துல முந்தி மரத்தடியில் இருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல, திடீர்னு சுயநலவு போச்சு. பஸ்ல ஏறினது மட்டும் தான் தெரிஞ்சது, திடீர்னு சுயநலவு போச்சு. எங்க எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா பழைய மரத்தடியில் கடத்திருந்து பாக்குறாங்க, அவர் சுய புத்தி வருது, ஞாபக சக்தி வருது. பார்த்தா பஸ் வந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம குறி வந்துச்சு, கத்துச்சு, இந்த மாதிரி யோசிச்சோம் பேசணும், பஸ் வந்துச்சு, பஸ்ல ஏறணும் இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி, ஆமா ஏறணும். ஆனா பார்த்தா பழைய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இனி அடுத்த பஸ்ஸே கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி அவ்வளவுதான், இப்ப வந்து வேற வழி இல்லை, சரி போவோம்னு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு நியூஸ் பேப்பர்லாம் செய்தி வருது, இவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அந்த போகணும்னு நினைச்ச அந்த ஊர்ல மிகப்பெரிய கலவரம் அந்த இடத்துல வெடித்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை தடுக்கிறாரு. ஒரு குருவியை அனுப்பி கூட ஆண்டவர் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாரு. அதையும் மிஞ்சி அவங்க போக நினைக்கும் போது ஆண்டவர் அவங்களை அவங்க மேல வச்சு இருக்கிற அன்புனால அவங்களுக்கு நல்ல சென்ஸ் தான், அவங்க தப்பான ஒரு காரியம் செய்ய போல, ஊழியத்துக்கு தான் போறாங்க. ஆனால் புரிந்து கொள்ளாமல் அதையும் தாண்டி போகும்போது கத்தர் பலவந்தமா தூக்கி மறுபடியும் பல இடத்துல உணர்ந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க தப்பு செய்ய நினைச்சாலும் அறியாமல் செய்யற ஒரு தப்பு, நல்ல சென்ஸ்ல ஆண்டவர் அவங்க மேல வச்சு அறுக்கிற அன்புனாலே மறுபடியும் அவருடைய பழைய இடத்துல விட்டு அவங்களை காப்பாத்தினார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து பல நேரத்துல சில ஆசைகள் வரும், சில ஆசைகள் நல்ல ஆசைகளா இருக்கும், அது நியாயமானதா இருக்கும், அது உங்களுக்கு மேன்மையா தெரியும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட சொல்றேன், சில நேரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்திலே குறுக்கிடும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அந்த காரியத்தில் நோன்னு சொல்லுவார், இல்ல போகாத, அது செய்யாத அப்படின்வார். என்ன ஆண்டவரே நல்ல காரியம் தானே, நான் செஞ்சே ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீவிரமாய் அதை தாண்டி செய்யக்கூடாது, செய்ய முயற்சிக்க கூடாது. ஒரு நல்ல விஷயமானாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நமக்கு நன்மை. ஆமென். எந்த விஷயமானாலும் சரி, எந்த டிசிஷனா இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதுதான் நமக்கு நல்லது. அதற்கு மிஞ்சி நம்ம செய்ய போனோம்னா அது பிரச்சனையா மாறிடும். அதை குறித்து இரண்டாவது நீங்கள் முறுமுறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, என்ன ஆண்டவரே இந்த முயற்சியை நான் நல்லா செய்ய ஆரம்பிச்சேன், கடைசியில் நீங்க வேணான்னு தடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க கூடாது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல வந்து ஆண்டவர் தடுத்தார். தடுத்து கடைசியிலே இவங்கள மக்கதோனியாவுக்கு கர்த்தர் போகிறதுக்கு லீட் பண்ணிட்டார். இவங்களுடைய பிளான் எல்லாம் மாத்தி மக்கதோனியாவுக்கு லீட் பண்ணிட்டார். மக்கதோனியாவில் என்ன நடக்குது பார்க்கலாம், 13 வசனத்துல இருந்து வாசிக்கலாம்.
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
போதும், இங்கே பார்க்கும்போது இப்ப ஒரு புதிய பட்டணத்துக்கு இந்த மக்கதோனியாக வந்தாச்சு. வந்து இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார், தெளிவான ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் தான் கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல உடனே ஒரு பெரிய கூட்டம், பெரிய அளவுக்கு ஆத்தும ரட்சிப்பு எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. இது நான் நேற்று நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பவுல் வந்து பெரிய அளவுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு ஏராளமான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி சபைகளை கட்டின மனுஷன். நீண்டகாலம் சரித்திரத்தின்படி ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு மேல பவுல் ஊழியம் பண்ணியிருக்கிறார். எப்படி இருக்கும் பொழுது பேதுருக்கும் பவுலுக்கும் கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தா வித்தியாசமா இருந்தது. பேதுருடைய ஸ்டார்டிங் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அதுவும் கடினமான ஒரு பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அடுத்து ஒரு பிறவி சப்பானியை சுகமாகிடுவார், அங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவார், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனா பவுலுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3000 5000 ஒண்ணுமே காணும். அவர் மூலமாய் நிறைய காரியங்கள் வித்தியாசமா கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் மூலமாய் சபைக்குரிய டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் இவருக்கு வித்தியாசமான மேலான அனுபவங்களை கொடுத்து 3வது ஆண்டு வரையில் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்திருந்தாலும் இந்த 3000 5000 என்ற மாஸ் கன்வர்ஷன் எல்லாம் பவுலுடைய வாழ்க்கையில பெருசா நடந்த மாதிரியே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா இவங்க ஆசியால போய் ஊழிய செய்யணும் ஆசைப்பட்டாங்க, ஆண்டவர் இல்லைன்னாரு. மீசியா போனாங்க, அதுவும் கிடையாதுன்னாரு. கடைசியில் ஆண்டவர் கூட மக்கதோனியால கொண்டு போய் நிக்க வச்சாரு. சரி, ஆண்டவர் தானே கொண்டு வந்தாரு. அப்போ ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழி நடந்திருக்கணும் இல்ல. இத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவங்க ஓய்வு நாள்ல வழக்கம் போல போய் என்ன செய்வாங்களா, ஒரு ஆத்தங்கரையில போய் ஜெபம் பண்ணுவாங்களாம். கத்தர் இவங்களோட ஊழியத்திற்கு என்று வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சவங்களெல்லாம் தடுத்து எடுத்து பிடிச்சி எடுத்து வந்து இங்கே நிக்க வச்சா இங்க என்ன ரிசல்ட் இருக்குது? ஒண்ணுமே காணும். பெருசா ஒண்ணும் தெரியல, பெருசா ஒண்ணுமே தெரியல. ஓய்வு நாளா அங்க ஜபாலயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அங்க கத்தருடைய பிள்ளைகள் கிடையாது, ஜபாலயம் கிடையாது. ஓய்வு நாள் இவங்க என்ன செய்யறாங்களா, ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்களாம். இவங்க பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறது கூட ஆள் இல்லைங்க. வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையில் ஜெபிக்க தான் போறாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்ததான ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கல. மக்கதோனியை தான் ஆண்டவர் தான் கொண்டு வந்தார், தடை பண்ணி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது வந்த உடனே அப்படியே ஒரு பெரிய கூட்டம் கடற்கரையில் காத்திருந்து இவங்க பிரசங்கம் பண்ணணும், ஓன்னு அப்படியே ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லையே. யோனா கீழ்படியாதவன், அவன் பிரசங்கம் பண்ற அவன் பிரசங்கத்துக்கு 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இல்ல, கீழ்படியாதவன் பண்ற பிரசங்கத்துக்கு 120,000 பேர் மனம் திரும்பினாங்க. இந்த இவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கப்பட்ட தேவ மனுஷர்கள் இந்த பவுலும் சீலாவும் வந்து ஊழியம் பண்றாங்க. பெரிய மாஸ் கூட்டம் கூடல, பெருங்கூட்டம் எல்லாம் கூடவே இல்லை. ஏதோ ஆத்தங்கரையில் வந்து ஜெபிக்க உட்கார்ந்தா அங்க சில பெண்கள் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்துல தான் வந்திருக்கிறாங்க, அங்கதான் வந்து ஊழியம் பண்றாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை கரெக்டா டைரக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் கூட, சில இடத்துல தடை பண்ணி சில இடத்துல கர்த்தர் உங்களை வந்து டைரக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் உடனே பெரிய ரிசல்ட் இருக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? இது ஒண்ணு தெரியணும். ஆண்டவர் தானே கொண்டு வந்தார், அப்ப ஏன் எனக்கு ரிசல்ட்டே இல்லை? அப்படிதான் இருக்கும். அப்ப யோசிச்சிருப்பான் இந்த நேரத்தில், நான் யோசிச்சு பார்த்தேன், பேசாம ஆசியாவே போயிருக்கலாம். இங்க இங்க வந்து இந்த மக்கதோனியா வந்து ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு நல்ல யோசனை, மீசியாவே போயிருந்திருக்கலாம். கத்தர் அங்க தடை பண்ண கடைசியில் இங்க வந்து என்ன பெருசா நடக்கும்னு பார்த்தா இங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்கிறது, ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம சொல்றது. அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஒரு பாதையிலே உங்களை கொண்டு வந்தால் உடனே அப்படியே பெருசா ஃபிளரிஷ் ஆயிடு நினைச்சிடாதீங்க, நடக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் நிதானம் காட்டுவார். புரியுதா? நிதானம் காட்டுவார். சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஆண்டவர் எத்தனையோ பேரை மகிமையா பயன்படுத்தினார். இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பெரிய எழுப்புதல் நடக்குது. ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. ரெய்னார்ட் போங்கே போன்றவர்கள் இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஊழியத்தில் இந்த காலத்தில் இந்த ஜெனரேஷன்ல வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டத்திலாம் 500,000 பேர், 800,000 பேர் எல்லாம் கூடுறா, 10,000,000 பேர் கூட கூடுறாங்க ஒரே நேரத்தில். அவ்வளவு பேர் கூடுறாங்க. ஆனா இந்த சவுத் ஆப்பிரிக்கால பைனியர் மினிஸ்ட்ரி ஆரம்ப கட்ட ஊழியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமானது. டேவிட் லிவிங்ஸ்டன் போனாரு, ரொம்ப கடினமாய் பாடுபட்டு தன் ஜீவனையே அங்கே இழந்தார். பைனியர் மினிஸ்ட்ரி செஞ்சார், அவருக்கு பெரிய ரிசல்ட் இல்லை, செஞ்சார். அடுத்தது டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷினரி. அடுத்தது ரோலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போதகர் பாஸ்டர் அவர் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ரோலன்ஸ். இந்த ரோலன்ஸ் என்கிறதான தேவ மனுஷனை ஆண்டவர் அழைச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போக சொன்னார். போய் அங்க இருக்கிற ஜனத்திற்கு நீ சுவிசேஷத்தை சொல்லினார். இவர் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல தான் நீ சபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் சர்ச் தான், இங்கதான் நீ சபை ஆரம்பிக்கணும்னார். பார்த்தா ஹோட்டல் காடு, அந்த இடத்துல உடனே ஒரு சின்ன ஓலக்கொட்டா போட்டார். ஓலக்கொட்டா போட்டுட்டு இவர் அங்கேயே தங்கிட்டார். தங்கி இருந்துட்டு ஜனங்களை போய் மீட் பண்றாரு, யாரும் செட்டப் பண்ற மாதிரி இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கரெக்டா சர்வீஸ் நடத்துவாரு, ஒரு ஆட்கள் இல்லாம எம்டி கொட்டாயில் உட்காந்து சர்வீஸ் நடத்துவார். அவரு எழுந்திருப்பாரு, பாட்டு பாடுவாரு, அவரு வர்ஷிப் பண்ணுவாரு, அவரு மெசேஜ் கொடுப்பாரு, அவரு ஜபம் பண்ணுவாரு, அவரே ஆசீர்வாதம் சொல்லி அவரே கிளம்பி போயிடுவார். இப்படி பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் நினைக்கிறீங்களா, சில மாசம் நினைக்கிறீங்களா, மாசங்கள் கடந்தது, ஒரு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. ரெண்டு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. மூணு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. நாலு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. அஞ்சு வருஷம் ஆச்சு. இதுதான் பயணீர் மினிஸ்ட்ரிங்கிறது, கர்த்தர் தான் அவர் அனுப்புனார், ஒருத்தர் கூட வரல. ஆறு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. ஏழு வருஷம் ஆச்சு, ஒருத்தம் கூட வரல. ஏழு வருஷம் முடியிற நேரத்தில் ஒரு நாள் வைராக்கியமா சர்ச் எம்டி சர்ச்சில் கொட்டாய்க்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு கல் வந்து விழுந்தது உள்ள. ஆஹா, எவனோ ஒருத்த நம்ம பிரசங்கத்தை கேட்கறான். அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு, கல்லு வந்தா என்ன அர்த்தம், எவனோ ஒருத்தன் நம்ம பிரசங்கத்தை கேட்கறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஏழு வருஷம் ஒண்ணுமே நடக்கல. நம்ம கல் வந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், நெகட்டிவா நினைக்கிறோம். அவர் ஏதாவது பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாரு. அப்ப ஏழு வருஷம் எவனுமே ஒருத்தனு கூட கல்லு தூக்கி அடிக்கலன்னா எவனுமே நம்மளை கவனிக்கல. அப்போ ஏழு வருஷத்துக்கு போல ஒரு கல்லு வந்து விழுந்துச்சுன்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தன் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டான், அதனாலதான் கள்ள தூக்கி அடிச்சுட்டான். அந்த கல் எடுத்துக்கிட்டார் பத்திரமா எடுத்து, ஆண்டவரே இந்த கல் அடித்தவனுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, அதான் கரெக்டான பிரேயர். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த கல் அடித்தவனுக்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த கல் அடித்தவனை நீங்க ரட்சிங்கப்பா. கரெக்டான பிரேயர், அக்யூரேட் பிரேயர். ஏன்னா எவனோ ஒருத்தன் அடிச்சான், கரெக்டா அவனுக்கும் இந்த கல் தான், அவனுக்கும் இவருக்கும் கான்டாக்ட். அந்த கல்லை தூக்கி வச்சு ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த கல் அடித்தவனை நீங்க ரட்சிக்கணும், ரட்சிக்கணும். சீக்கிரத்திலேயே கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். அந்த கல் அடிச்சவனை ஒரு பிரச்சனைக்குள்ள உருவாக்கி இங்க வந்து ஜபிக்கிறதுக்கு அவனை வர வச்சார் ஆண்டவர். ஏன்னா அவன் வந்து இரிட்டேட் ஆயிருந்தான், கர்த்தருக்கு விரோதமாக இவருக்கு விரோதமாக இரிட்டேட் ஆயிருந்தான், அதுதான் கல்லதுக்கு அடிச்சான். ஆண்டவர் இவருடைய ஜபத்தை கேட்டார், அந்த மனுஷனை கொண்டு வந்து இவருக்கு முன்னாலேயே முழங்கால் படியிட வைத்தார். முதல் ஆத்துமா அந்த ஆத்துமா தான், கல்லடிச்ச ஆத்துமா தான் முதல் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அதன் பிறகு இவரை கூட வச்சுட்டு, அந்த ஆளை கூட வச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்து, பின்பு பல லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி சவுத் ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ரோலன்ஸ் சரித்திரம் படைத்தார். எதற்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை நடத்தினா கூட எடுத்த உடனே பெரிய ஃப்ரூட் இருக்காது, பெரிய ஃப்ரூட் இருக்காது, வெறுமை இருக்கும், ஒன்றும் இல்லாத போல இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை நடத்துற நம்ம புரிஞ்சுக்கணும், முறுமுறுக்க கூடாது. என்ன ஆண்டவரே நீ தானே சொன்னீர், என்ன ஒண்ணுமே நடக்கல, முறுமுறுத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு சாப்டர் க்ளோஸ். நீர் தானே ஆண்டவரே இதை செய்ய சொன்னி, நீ சொன்னி தானே செஞ்சேன், ஏன் ஒண்ணுமே நடக்கல, நீங்கன்னா அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ், அதோட ஸ்டாப் ஆயிடும். ஆண்டவர் ஒன்றை உங்களை நடத்துகிறார் என்றால் நீங்கள் அந்த காரியத்தில் எடுத்தோடனே பெரிய பலனை பார்க்கலனாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி மனரமியத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவர்கள் ஆண்டவரால் இந்த மக்கதோனியா தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தெளிவான தரிசனத்தோடு தான் வந்தாங்க. ஆனால் இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் எல்லாம் கூடல. இயேசு கிறிஸ்து வந்து கடற்கரையில் நின்னாலே பெரிய கூட்டம் கூடும். இயேசு கிறிஸ்து வந்தபோதெல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. பேதுரு வந்து எழுப்பி நின்னாலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த பவுல் நல்ல தேவ மனுஷன்தான், ஆனால் இவர் வந்தால் இவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கடைசியில் ஜவமான உட்காரும் போது சில பெண்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேடிக்கை பார்த்துட்டு கொண்டிருந்த அந்த பெண்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னா, அதுலயும் ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. சில பெண்கள் அங்க கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணா அந்த கூட்டமாவது மொத்தமா ரட்சிக்கப்பட்டாங்களா, கிடையாது. அதுலயும் ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டா. அந்த பெண் நல்ல ஒரு ஞானமுள்ள பெண். அவள் தன் குடும்பத்திற்கும் கர்த்தரை குறித்து சொல்லி தன் குடும்பத்திற்கும் இவர்களை அறிமுகப்படுத்தி அந்த குடும்பமே கடைசியில் சந்திக்கப்பட்டுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மக்கதோனியா தேசத்தில் வந்த பொழுது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் பெரிய ரிசல்ட்டே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு லீதியாள் என்ற பெண்ணும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். இவங்க நல்ல விசுவாசியா மாறிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க முறுமுறுக்காமல் இருந்ததுனால தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருந்தாங்க. என்ன ஆண்டவரே ஆசியாவுக்கு போக தடுத்துட்டீரே அப்படி முறுமுறுத்தாங்கன்னா ஆசியாவோட அங்கேயே போயிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ மக்கதோனியாவுக்கு வர்றதுக்கு கர்த்தர் நடத்தினார். அதில் வந்தாங்க. மக்கதோனியாவிலும் நல்ல ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் இல்லைன்றதுனால முறுமுறுக்கலை. அங்கேயும் பொறுமையோடு கர்த்தருக்காக நின்னாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு முதல் பலனை கொடுத்தார். சரி, இது ரெண்டாவது கட்டம். மூணாவது என்ன நடக்குது? 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படுபடி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று கண்டு
பவுலையும்
சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து
யூதர்களாகிய இந்த மனுஷர்
நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்.
என்று ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அன்றைக்கு இந்த பாலஸ்தீன தேசம் யூதர்களால் நிறைந்திருக்கிற அந்த தேசம் ரோமர்களால் அரசாட்சி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த இடத்தில் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண்ணை வைத்து குறி சொல்ல வைத்து அதன் மூலமாய் நல்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். இந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் வழக்கம் போல ஜெபம் பண்றதுக்காக போறாங்களா, அந்த குறிப்பிட்ட அந்த ஆத்தங்கரையில டெய்லி ஜெபிக்கிற வழக்கம். அப்படி அவங்க ஜெபிக்க போகும்போது வழியில இந்த குறி சொல்லுகிற ஆவி டிஸ்டர்ப் ஆயிடுது. இவங்க போகும்போது இவங்க ஜெபிக்கிற ஸ்பிரிட்டோடயே போறாங்க, அதனால அது டிஸ்டர்ப் ஆயிடுது. அசுத்தாவே மலை இறங்க மாட்டேங்குது போயிடுச்சு. இப்ப அந்த பெண்ணை வைத்து வியாபாரம் பண்ணினவர்கள், குறி சொல்லி வியாபாரம் பண்ணினவர்கள் இப்பொழுது தங்கள் ஆதாயம் போயிடுச்சுன்னு உடனே இத சாதாரண இஷ்யூவாக பவுல்கிட்ட மட்டும் சீலாட்ட வந்து சண்டை போடல, இத பெரிய இஷ்யூவா மாத்தினாங்க. உடனே இவங்களை பிடித்து கொண்டு போய் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல கொண்டு போறாங்க. கொண்டு போய் யூதர்களாகிய இவர்கள் ரோமர்களாகி நாம் அனுசரிக்க தகாத காரியத்தை இங்க போதிச்சு பட்டணத்துல கலகம் பண்றாங்க. கலகக்காரர்கள் ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க கலகமா பண்ணாங்க, கலகமே பண்ணல. இவங்க தான் போதிச்சாங்களா இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க இது செய்யாதீங்க, ஒன்றும் பண்ணல. ஒரு பிசாசை தான் துரத்துனாங்க. ஆனா எல்லாமே ஃபால்ஸா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அடிச்சு சட்டையை கிழிச்சு ஜெயில போட்டுறாங்க. அப்போ இது மூணாவது லெவல். லைஃப்ல நம்ம கடந்து போற பாதைகள், ஒன்று நியாயமான ஆசைகள் தடுக்கப்படும், ரெண்டு ஆண்டவர் நடத்தினாலும் எதிர்பார்க்கிற பலன் இருக்காது, மூன்றாவது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். புரியுதா? மூணாவது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த இடத்துல இவங்க வந்து இவங்கடா போய் இந்த பிசாசை தேடி போய் எல்லாம் துரத்தல, குறி சொல்லிட்டுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இவங்க போய் துரத்தல. இவங்க வழியில அது வந்து கிராஸ் பண்ணுச்சு, இவங்க ஒண்ணு தேடி போல, இவங்க ஜெபிக்க தான் போனாங்க, ஆனா அது வந்து கிராஸ் பண்ணி இவங்களை டெய்லி பின்னால துரத்தி துரத்தி இவங்க பின்னால வந்து பேசிட்டே இருக்க போக வேற வழி இல்லாம ஒரு நாள் இரிட்டேட் ஆகி பவுல் ஒரு வார்த்தை சொல்ல அந்த ஆவி ஓடி போச்சு. இவங்களா தேடி போய் இந்த குறி சொல்லுகிற காரியத்தை நம்ம நிறுத்தணும் அப்படி சொல்லி தேடி போய் எல்லாம் செய்யல, புரியுதுங்களா? இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். தமிழ்நாட்டில் ஒரு ஊழியர் இருந்தார், நெல்லை ஜபராஜ் அப்படின்னு, பழைய ஆட்களுக்கு தெரியும். அவரு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவர் மாதிரி முரட்டாட்டமான ஒரு ஊழியக்காரர், நல்ல ஜபித்தவர், நல்ல ஜபிக்கிறவர், ஒரு என்ன சொல்றது, கத்தரா நல்ல ஒரு காலத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், நல்ல தெரியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப வம்பு பிடிச்சவர், அப்படியே போவார் எங்கேயாவது போகும்போது எங்கேயாவது ரோட்ல அந்த மோடி பண்ணிட்டு இருப்பாள், அந்த குறி சொந்த ஸ்பிரிட்டை வச்சுட்டு பண்ணுவாள். இவர் வந்து நல்லா சென்ஸ் பண்ணுவார், இதுல இவர் ஆவிக்குரிய உலக நல்லா சென்ஸ் பண்ணுவார். உடனே போய் அந்த கூட்டத்தில் போய் நின்னுக்குவார், கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்னுக்குவார். அவன் வந்து அந்த அசுத்தாவிகளை வைத்து சில மாய வித்தாய் பண்ணி, இப்போ இங்கேருந்து யாராவது ஒருத்தம் போன மூக்கில் ரத்தம் வந்துடும் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி பணம் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அங்கே போய் நின்றுடுவார், நின்றுட்டு அவன் ரியலாகவே சில ஸ்பிரிட் வச்சு காலி பண்ணிட்டு இருப்பான். மௌனம் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துலருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவி நான் கட்டுகிறேன் அப்படின்னு கட்டிடுவார். கூட்டத்துக்குள்ள போய் நின்றுட்டு கட்டிடுவார். கட்டிட்டோன்னா அவன் மந்திரம் பண்ணிட்டு இருப்பான், அது வரைக்கும் பண்ணிட்டு இருப்பான், மேஜிக் கடைசி நின்று போயிடும் அவனுக்கு. இவரும் கூட்டத்தோட கூட வேடிக்கை பார்க்குற போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அவன் பண்ணி பண்ணி பார்ப்பான், அவன் ஓடாது, வேலையை ஓடாது அவனுக்கு, அவனுக்கு அது ஓடினாதான் அவனுக்கு பிஸ்னஸ் ஆகும். கடைசியில் அவன் அந்த ஆவிகளை வச்சு அவன் இது பண்ணும்போது அந்த ஆவி காட்டி கொடுத்துரும், இங்கே ஒருத்தன் நிற்கிறான் இந்த ஆள் இந்த வெள்ள சட்டை போட்டுருக்கு, இந்த ஆள் நாள் தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஆவி அவனுக்கு சொல்லிவிடும். உடனே அவன் கேட்டுவான், ஐயா போயிடுங்கயா, தயவுசெய்து போயிடுங்கயா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, போயிடுங்க அப்படின்வான். அவர்கிட்ட கெஞ்சுவான், அவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் இந்த மனுஷனால் தான் நமக்கு பிரச்சனை. அவன் கெஞ்சுவான், ஏன்னா அவனுடைய தொழில் போயிடுதுன்னு. அப்போ அவர் பார்ப்பார், இதுதான் வாய்ப்புன்னு பார்ப்பார். இப்போ தெரியுதா இயேசு எப்படிப்பட்டவனுக்கு, தெரியுதா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால உன்னுடைய ஆவியெல்லாம் ஒன்றும் நிற்க முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு வந்துடுவார். இப்படி நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவரே வம்புக்கு போய் இழுப்பார். இந்த மாய வித்த பண்ணுறவங்கள்ட்ட இவர் வம்புக்கு எடுத்து அவன்கிட்ட போய் வம்புக்கு எடுத்து அங்கே போய் இவர் வந்து சுவிசேஷம் சொல்லுவார். நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பவுலும் சீலாமல் இந்த மாதிரிலாம் கூட பண்ணலை. இவங்க போய் வம்பு கெடுக்கல, அந்த குறி சொல்கிற இடத்துல போய் இவங்க ஒன்றும் வம்பு பண்ணலை. இவங்க மாட்டுக்கு ஜபிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆவி இவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண இவங்க ஒரு வார்த்தை சொல்ல அந்த ஆவி ஓடி போச்சு, அவ்வளோதான். தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவங்க வாழ்க்கையிலே வந்து சந்தித்து, இது சாதாரணமாக ஒரு அசுத்தாவி துரத்துனதுனால ஒரு எதிர்ப்பாக மட்டும் நின்று போகாம ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போய் கடைசியில் இது அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஒரு கலகக்காரர்கள், அதனால தான் அவங்களும் தொடுமரத்தில் போட்டு கட்டினாங்க. இங்க வந்து சாதாரண கிரிமினல்ஸ் கிடையாது, பட்டணத்தில் கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் ஒரு கேஸ் போந்துருச்சு அவங்க மேல. ஏதோ திருநாங்க போய் சொன்னாங்க, ஏமாத்தினாங்க, வழி பொறி பண்ணாங்க, அப்படி கூட வரல. கலகக்காரர், பட்டணத்துல கலகம் பண்ணவங்க, அப்படி ஒரு கேஸ் அவங்க மேல போடப்பட்டதுனாலதான் இவங்களை தொழுமரத்தில் வச்சு பெரிய கிரிமினல் லெவல் அவங்கள வந்து அங்க வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஒண்ணுமே செய்யல, எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாத ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வந்து அவர்களை மிக மோசமான நிலைமைக்குள் கொண்டு போய் நிக்க வைத்து விட்டது. இப்ப அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ். நம்ம லைஃப்லயும் இந்த மூணு காரியத்தையும் யோசிக்கணும். உங்கள் நியாயமான ஆசைகள் தடுக்கப்படலாம், கத்தரை முறுமுறுக்காதீங்க, கத்தரை துதிங்க. ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் உங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், முறுமுறுக்காதீங்க, கத்தரை துதிங்க. மூணாவது, காரணம் இல்லாமல் நீங்கள் பகைக்கப்படலாம், அநியாயமாக நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படலாம், அதை குறித்தும் நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவரை தூஷிக்காதீங்க, சலிச்சு போயிடாதீங்க. அந்த நிலைமையிலே தான் இவர்கள் நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடினார்கள். இந்த பாதையிலே கடக்கிற ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை துதிக்கணும். இந்த மூணு பாதையில நீங்க எந்த பாதையில இப்ப நீங்க நின்றுக்கலாம், சரி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறீங்களோ இல்ல செகண்ட் லெவல்ல இருக்கிறீங்களோ அல்லது தேர்ட் லெவலுக்குள்ள போயிட்டீங்களோ, எந்த லெவல் இருந்தாலும் சரி, முறுமுறுக்க மாத்திரம் செய்து விடாதிருங்கள், சலித்துக் கொள்ளாதிருங்கள், கேள்வி கேட்காதீங்க. என்ன ஆண்டவரே என் நியாயமான ஆசை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்காதீங்க. என்ன ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு பெரிய பலனே என் லைஃப்ல இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. என்ன ஆண்டவரே காரணம் இல்லாமல் இப்படி நான் பகைக்கப்படுறனே கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை எதனால துதிச்சாங்க, ஆவியானவர் அவங்களை பலப்படுத்தினார். அந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளான வாழ்க்கையில் பலப்படுத்தினார். நான் மெசேஜுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு சொன்னேன், வெளியில சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா இப்ப அவங்க பலவீனர்கள், அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயம் அடைஞ்சிருக்கிறாங்க, சட்டை கணிக்கப்பட்டிருக்கிறாங்க, தொழுமரத்துல போட்டு கட்டப்பட்டிருக்கிறாங்க, சரீரத்தில் அவங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் ஆவியிலே அவர்கள் பலன் உள்ளவர்கள். நீங்க ஆவியிலே பலனா இருந்தீங்கன்னா உங்களுடைய பலன் எல்லா பகுதியிலும் வெளியே வரும். ஆமென். ஆவியிலே பலன், இவங்க ஆவியிலே பலனா இருந்தாங்க, அதனால துதிக்கிறாங்க. ஆவியானவர் அவங்களை பலப்படுத்தினார், துதிச்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இந்த பாதையில எங்களை நியமித்திருந்தாலும் என் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரா இருக்கிறீங்க, எங்கள் நியாயமான ஆசையை நீங்க நிறைவேற்றாமல இப்ப யோசிச்சிருக்கலாம், பேசாம ஆசைக்கலாம், இங்க வந்து ஜெயில மாட்டிட்டோம், யோசிக்கலாம் இல்ல. இந்த பாதை வரும்பொழுது கண்டிப்பா அந்த யோசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆசையா போயிட்டு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆண்டவர் அதை தடுத்தாரு, கடைசியில் இங்க வந்து ஜெயில மாட்டிட்டோம். மீசியா போயிருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து கடைசியில் இப்படி ஜெயில மாட்டி அவஸ்தப்பட்டு இருக்கிறமே. யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், ஆனா அப்படி யோசிக்கிற கொஞ்ச நேரம் அவங்க சோர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவளை பலப்படுத்தினார் நடுராத்திரி வேளையில், அவ்வளவுதான், ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அந்த டைம் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் அவங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட், அந்த துதித்தல் அதுதான் அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றது உங்க லைஃப்ல என் நியாயமான ஆசை கூட எனக்கு நிறைவேறலையே புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டே வராது. ரெண்டாவது, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற பலன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டே வராது. தேவையில்லாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் லைஃப்ல சந்திச்சுட்டே இருக்கிறனே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்ல டேர்னிங் பாயிண்டே வராது. இதன் நடுவில் என் ஆண்டவர் எனக்கு நல்லவர், என் ஆண்டவர் எனக்கு நல்லவர், என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்யற, நான் அவருடைய சித்தத்தில் இருக்கிறேன், அது ஒண்ணு எனக்கு போதும், லாப நஷ்டம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் அவருடைய சித்தத்தில் இருக்கிறேன், அது எனக்கு போதும். நான் நினைச்ச ஆசியாவுக்கு போல பிரச்சனை கிடையாது, நான் அவருடைய சித்தத்தின்படி, அவர் சித்தத்தின்படியான இடத்துல இருக்கிறேன். என் சித்தத்தின்படி நான் ஆசியாவுக்கு போல, என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் மக்கதோனியால இருக்கிறேன். நான் நினைச்சபடி எனக்கு பலன் கிடைக்கல, ஆனாலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை கூட நான் இருக்கிறேன். அதுதான் முக்கியம். ஆசியா இருந்தா ஃப்ரீயா இருந்திருப்பனே, இங்க இருந்தா ஜெயில இருக்கிறேன். நான் ஜெயில இருந்தாலும் என் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். நான் ஜெயில இருந்தாலும் என் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். அதுதான் முக்கியம். தெய்வ பிள்ளைகள் நீங்க பாருங்க, யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஏழு முறை வேதம் சொல்லும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்ப தெரியுமா? அவன் ஜெயில இருக்கும் போது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலையில் இருந்தாங்க, தேவ சித்தத்தில் இருந்தாங்க அங்க. அதனாலதான் நாலாவது நபர் உள்ள வந்தார், ஏன்னா அது தேவ சித்தத்தின்படியான இடம். அதனாலதான் நாலாவது நபர் உள்ள வந்தார். தானியேல் சிங்க கபில் இருந்தான், தேவ சித்தத்தில் இருந்தான், அதனாலதான் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டுச்சு. நீங்க தேவ சித்தத்தின்படி, அது நல்ல இடமோ மோசமான இடமோ லாபமோ நஷ்டமோ கணக்கு பார்க்க கூடாது. நான் இருக்கிறது தேவ சித்தத்தில் இருக்கிறேன்னு கேள்வி, அதான் கேள்வி. நான் விரும்புகிற இடத்துல நான் இருக்கிறான்றது எனக்கு முக்கியம் கிடையாது, தேவன் விரும்புகிற இடத்துல நான் இருக்கிறான்றதான் எனக்கு முக்கியம். நான் ஆசைப்பட்டது எனக்கு நடந்துச்சான்றது எனக்கு முக்கியம் கிடையாது, என் ஆண்டவர் ஆசைப்பட்டது என் லைஃப்ல நடக்குதான்றதான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாமே லாபகரமாய் போறதான்னு எனக்கு முக்கியம் கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற பாதையில் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன்னா அதான் எனக்கு முக்கியம். இதை நீங்க புரிந்து கொண்டு முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அங்கதான் ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதுதான் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். இதுவரைக்கும் அப்படியே எல்லாம் நெகட்டிவா தான் போகுது. அவங்க நினைச்சது வேற. இந்த 13-16 அதிகாரம் ஸ்டார்டிங் இருந்து பாருங்க, எல்லாமே அவங்க நினைச்சது வேற, நடக்கிறது வேற, எல்லாம் வேற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த 25வது வசனத்தில் அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டது, கட்டுகள் எல்லாம் கடந்து போயிற்று. சடனா ஒரு சேஞ்ச் வந்துச்சு. ஆண்டவர் அங்க இறங்கினார். அதான் டேர்னிங் பாயிண்ட். நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த இடம் எவ்வளவு மோசமான இடமானாலும் ஆண்டவர் அங்க இறங்கி வருவார். அவருடைய சித்தத்தின்படியான இடம் எதுவோ அங்க ஆண்டவர் கூட இருப்பார். அவருடைய சித்தம் இல்லாத இடம் எவ்வளவு வசதியான இடமா இருந்தாலும் ஆண்டவர் இருக்க மாட்டார். அதுதான் முக்கியம். அப்போ அவங்க ஜெயில இருக்கிறது தேவ சித்தம். அதனாலதான் ஆண்டவர் அந்த ஜெயில இறங்கினார். அவர் இறங்கினதுனாலதான் அந்த பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரம் சிறைச்சாலின் அஸ்திபாரம் அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கடந்து போயிற்று. நடந்தது என்ன நமக்கு தெரியும். சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என்று பட்டயத்தை எடுத்து தன்னை குத்திக் கொள்வதற்கு அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் பொழுது பவுல் சொல்றார், 28 வசனத்துல மட்டும் வாசிக்கணும், 28 வாசிப்போம்.
பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி
நடுநடுங்கி
பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
போதும். இதுதான் ரிசல்ட். இவங்க மக்கதோனியாக்கு வந்த புதுசுல ஆற்றங்கரைக்கு போறாங்க, ஜெபிக்க போறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க தேடி போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. போன இடத்துல மீட் பண்ணவங்களுக்கு அதுல ஒன்னு ரட்சிக்கப்படுது, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுது. ஆனா இப்போ இவங்க ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் இறங்கிட்டார். இப்போ இறங்கனோட நடந்த விஷயம் என்ன? இப்ப இவங்க சுவிசேஷத்தை சொல்லல, சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் வந்து இவன் காலில் விழுந்து கதறான். நான் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நம்முடைய தேசத்திலே தேடி 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 அலைஞ்சு சுவிசேஷத்தை சொன்ன காலம் ஒண்ணு இதுவரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் என்றைக்கு தேவ ஜனங்கள் உண்மையிலேயே தேவ சித்தத்திற்குள் இருந்து ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் மகிமைப்படுத்தி இந்த செய்தியின்படி ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்களோ அன்றைக்கு இருக்கிறது நம்முடைய தேசத்தின் காரியங்களிலும் மாற்றம் வரும். அன்னைக்கு சுவிசேஷத்தை நாம் போய் சொல்லுகிறதல்ல, ஜனங்கள் தேடி வந்து சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு நாட்கள் தேசத்துல வரப்போகுது. ஆமென். அதுதான் எழுப்புதலின் அடையாளம். நான் சொல்றது நடக்கும் பாருங்க. நம்ம தேடி தேடி சொல்லி கால் தேஞ்சு போனது காலம் ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போது இப்படிப்பட்ட விதத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்திற்குள் தன்னை காத்துக்கொண்டு தேவ சித்தத்திற்காய் வைராக்கியம் பாராட்டி அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற தேவ மனுஷனுடைய கால்களில் வந்து ஜனங்கள் விழுந்து கதற போறாங்க. ஆண்டவர் மாறி நான் ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட எண்ணிக்கையுள்ள சிலரை கத்தர் எழுப்புவார் தேசத்தில். அவர்கள் மூலமாய் தேசம் சந்திக்கப்பட போது இப்படிப்பட்ட ஒரு நாட்களை தான் கர்த்தர் நியமித்திருக்கிறார். சீக்கிரம் நம் தேசத்தில் இது நடக்க போகுது. ஆகையினாலே இன்றைக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் நடத்துகிற வழிகளிலே மனரமயமாய் இருந்து முறுமுறுக்காமல் சலித்துக் கொள்ளாமல் கேள்வி கேட்காமல் ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. அவர்கள்தான் கர்த்தருடைய கரத்தின் பயனுள்ள பாத்திரங்கள். அவங்க கால ஆத்துமாக்கள் வந்து விட போறாங்க, கெஞ்ச போறாங்க, இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும் கெஞ்ச போறாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க, தேசம் எழுப்புதலை சந்திக்க போகிறது. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் இந்த செய்தியை நம் தேசத்திற்காக ஒரு கூட்ட ஆவிக்குரிய தகுதியான குவாலிட்டியான ஒரு சில நபர்களை எழுப்பும்படி இந்த செய்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நியாயத்தப்படு, உன்னுடனே கூட கூடின ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொன்னார். குவாலிட்டியான ஒரு கூட்டத்தை ரைஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் எழும்பி இருக்கிறார். குவாலிட்டியான ஒரு கூட்டத்தை ரைஸ் பண்ண போறார் ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று காலில் விழுந்து ஜனங்கள் கதறுகிற நாட்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறார். அங்கே நிக்கிறதற்காகத்தான் தேவ மனுஷர்களை கர்த்தர் தேடிட்டு இருக்கார். அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில் இருந்து ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, சின்ன சின்ன காரியத்திற்காக சலித்து முறுமுறுத்து கேள்வி கேட்டு, அது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை இது? இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டு சலிச்சுட்டு முறுமுறுத்துட்டு, இது கேவலமான வாழ்க்கை, இது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறார், ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறார். பவுலும் சீலாவும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். அவங்க ஆசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ஆசைதான். ஆசியாவிலே பெரிய கண்டம், கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லையே, இந்த பெரிய கண்டத்திற்கு நாம் போய் நிறைய ஜனங்களுக்கு அறிவிக்கலாமே, நல்ல ஆசைதான். ஆனா ஆண்டவரோ இல்லைன்ட்டாரு. மீசியாவுக்கு போவோம், இல்லை அதுவும் இல்லைன்ட்டாரு. என்ன ஆண்டவர் எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாரே, என்ன செய்யறது? மக்காதோனியாவுக்கு போவோம். ஆண்டவர் தெளிவாய் தரிசனத்திலே கர்த்தர் தெளிவுபடுத்தினார். உங்கள் நியாயமான ஆசைகள் நிறைவேறலன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது ஆண்டவரை இந்த நிலைமையில மகிமைப்படுத்த போறீங்களா? நான் நினைச்சது நடக்கலையே, இதே காரியத்தை எத்தனை வருஷம் சொல்லி புலம்பிட்டு இருக்க போறீங்க? நான் கேட்கிறேன், என் நியாயமான ஆசையை கர்த்தர் நிறைவேற்றி வைக்கலையே, இதையே எத்தனை வருஷம் சொல்லி அழுதுட்டு இருக்க போறீங்க? அழுதுட்டு இருந்தா காலம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். சொந்த கதையை பேசி அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க ஆசை நிறைவேறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கல, தன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய நியாயமான ஆசை நிறைவேறாவிட்டால் பிரச்சனையே கிடையாது, சந்தோஷம். என் ஆண்டவருடைய ஆசை நிறைவேறதில்லை, அது போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம். ரெண்டாவது, போயாச்சு மக்கோதோனியா. மக்கோதோனியாவுக்கு போன பிறகும் பெரிய கூட்டம் அவங்களை வரவேற்க காத்திருந்ததா? கிடையாது. திரளான ஜனங்கள் அவங்க போற இடத்துல எல்லாம் கூடி வந்து வசனத்தை கேட்டாங்களா? கிடையாது, கேட்கல, எவனும் கேட்கல. ஆத்தங்கரையில் ஜெபிக்க போகும்பொழுது உட்கார்ந்திருந்த பெண்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, தேடி போய் அறிவிக்கிறாங்க. அதுலயும் ஒரே ஒரு பெண், அதன் பிறகு அவளுடைய குடும்பம், அவ்வளவுதான் சந்திக்கப்பட்டுச்சு. என்ன நல்ல பலன் இல்லை வாழ்க்கையில? உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி பலன் கிடைக்கலையேன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? என் பிசினஸ்ல இப்படி பலன் வரும் நினைச்ச ஒண்ணும் கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் கனவு கண்டனே ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல 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 இல்ல, அதுக்காக புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் மனரமியத்தோடு போகணும். ஆண்டவரை துதித்து மனரமியத்தோடு நம்ம முன்னேறணும். அடுத்தது தேவையில்லாத பிரச்சனை, தேடி வந்த பிரச்சனை சிறைச்சாலையில் கொண்டு போய் அவர்களை உட்கார வைத்து விட்டது. ஆசியா போய்தான் நிம்மதியா இருந்திருப்போம், கடைசியில் இங்கே ஆண்டவர் கூட்டிட்டு வந்த இடத்துல பார்த்தா நம்மளை ஜெயில போட்டாங்களே, நினைச்சா முறுமுறுக்கலாம், முறுமுறுக்கல. அங்கதான் அவங்க பாடி துதித்து மகிமைப்படுத்தினாங்க, அங்கதான் அவங்க லைஃப்ல ஒரு திருப்பம், ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்ல வந்துச்சு. முறுமுறுக்கிறதை நிறுத்தி, சலிப்பித்துக் கொள்ளுகிறதை நிறுத்தி, என்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களோ அங்கதான் உங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் வரும். உங்க சுய ஆசைகள் நிறைவேறவில்லை என்கிறதான அந்த எண்ணத்தை மறந்து, என் ஆண்டவருடைய ஆசைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையில தான் திருப்பு முனை வரும். என் சித்தம் எல்லாம் நான் நினைச்சத ஒண்ணு நடக்கலையே என்று புலம்புறதை விட்டுட்டு, என் ஆண்டவருடைய சித்தத்தை கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி துதிக்கிறவங்களுடைய லைஃப்ல தான் தேவ திட்டம் நிறைவேறும். அவங்க லைஃப்ல தான் ஆண்டவர் திருப்பு முனையை கொண்டு வருவார். நான் இருக்கிறது ஜெயிலானாலும் என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் இருக்கிறேன், அது போதும், அது போதும். நான் இருக்கிற இடம் எதுன்றது முக்கியம் கிடையாது, நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன்றதுதான் முக்கியம். அது எந்த இடமானாலும் பரவாயில்ல, நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன்றதுதான் கேள்வி. தேவ சித்தம் இல்லாத ஆடம்பரமான இடத்தில் இருப்பதை விட தேவ சித்தமான சிறைச்சாலையில் இருப்பது மேல். தேவ சித்தம், அதை நினைச்சு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கணும். அங்கதான் ஆண்டவர் தம் திட்டத்தை நிறைவேற்றுவார். என்ன திட்டம் தெரியுமா? ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தின காலம் மாறி அவனாகவே வந்து காலில் விழுந்து சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு நாள் நம் தேசத்திற்குள் வரப்போகிறது. அந்த நாட்களிலே கர்த்தர் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? இந்த பவுலும் சீலாவும் வாழ்ந்தார்களே, இந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களை மட்டும்தான் ஆண்டவர் அந்த நாடிலே பயன்படுத்த போறார். மற்றவங்க வேடிக்கையை தான் பார்க்க முடியும், தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் தேவ சித்தத்திற்கு என்ன கிரயம் செலுத்தியும் தன் வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு என்று நிற்கிறவனை ஆண்டவர் பயன்படுத்துவார். நம் தேசத்தில் இதுவரைக்கும் ஊழியக்காரர்கள் கால் தேஞ்சி நடந்த காலங்கள் முடிந்தது. எழுப்புதலை ஆண்டவர் அனுப்ப போறார். அவனாகவே வந்து காலில் விழுந்து கதறுகிற ஒரு நாட்களை கர்த்தர் தேசத்தில் கொண்டு வருவார். ஜனங்கள் கதறிக்கொண்டு கர்த்தரை தேடி ஓடி வருகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரம் நடக்க போகிறது. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் பாரங்களையும் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியான காரியங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் யார் யாருக்கென்று நீங்க நியமித்தீங்களோ அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நீங்க நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயம் இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு கூட்ட ஜனங்களுக்குள் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.